여유를 쓴다나이.
எனது அருமை அன்புள்ளங்களே, கருணையின் நற்செய்தி என்று அழைக்கப்படும் லூக்கா நற்செய்தியை மையப்படுத்தி அடுத்த 25 வாரங்களுக்கு நமது ஞாயிறு வழிபாடுகள் அமையும் என்று சென்ற வாரம் குறிப்பிட்டோம். கருணைக்கு ஓர் எடுத்துக்காட்டாக நயின் நகர கைம்பெண்ணின் மகனுக்கு இயேசு மீண்டும் உயிரளித்ததால் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த கைம்பெண்ணுக்கும் இயேசு மறுவாழ்வு தந்தார் என்பதை சென்ற வாரம் சிந்தித்தோம். சமுதாயத்தால் பழித்துரைக்கப்பட்ட மற்றொரு பெண்ணுக்கு இயேசு மறுவாழ்வு தரும் நிகழ்வு இன்றைய நற்செய்தியாக ஒலிக்கின்றது. லூக்கா நற்செய்தி 7 பிரிவில் கூறப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் பரிசேயர் ஒருவரது இல்லத்தில் இயேசு விருந்துண்ணச் சென்றார். ஊர் மக்களால் பழித்துரைக்கப்பட்ட ஒரு பெண் அழைப்பு ஏதுமின்றி அங்கே நுழைந்து இயேசுவின் காலடிகளை தன் கண்ணீரால் கழுவினார். இயேசுவை அழைத்த அந்த பரிசேயருக்கு சீமோன் என்ற பெயர் நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அழையாமல் நுழைந்த பெண்ணுக்கோ பெயர் கூட இல்லை. அவர் ஒரு பாவி என்ற அடைமொழி மட்டும் அவர் மேல் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த பாவி அங்கிருந்தவர்களுக்கு மட்டுமல்ல அன்பர்களே, இன்று நமக்கும் ஒரு நற்செய்தியாக மாறுகின்றார். மன்னிப்பு பெறுவதாலும் தருவதாலும் நம் வாழ்வில் நிகழும் நன்மைகளை சிந்திக்க நம்மை அழைக்கின்றார். அழைப்பேதுமின்றி வந்த அந்த பெண்ணை கண்டதும் அங்கிருந்தவர்கள் பலருக்கும் அதிர்ச்சி, கோபம், எரிச்சல். காரணம் என்ன? அவர் ஒரு விலைமகள், தன் உடலை விலைக்கு விற்பவர். அழையாமல் நுழைந்த அந்த பாவி பரிசேயர் ஒருவரது பரிசுத்தமான வீட்டையும் அங்கு வந்திருந்த அனைவரையும் தீட்டுப்படுத்திவிட்டார். பரிசேயர்களின் கண்டன பார்வை எண்ணம் எதையும் பொருட்படுத்தாது வந்திருந்த பெண் இயேசுவின் பாதங்களை தேடிச் சென்றார். அந்த பாதங்களை கண்ணீரால் கழுவி தன் கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு நறுமண தைலத்தை பூசினார். இதைக் கண்ட பரிசேயர்கள் மீண்டும் நீதி இருக்கைகளில், இல்லை இல்லை, அநீதி இருக்கைகளில் அமர்ந்து கண்டன தீர்ப்புக்களை எழுத ஆரம்பித்தனர். அந்த பெண்ணுக்கு அல்ல அன்பர்களே, அவருக்கு ஏற்கனவே அவர்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டனர். இப்போது பரிசேயர்களின் தீர்ப்பு, கண்டனம் அனைத்தும் இயேசுவை நோக்கியே இருந்தன. இயேசுவை பொறுத்தவரை அந்த பரிசேயர்களோ அவர்கள் தன்மீது சுமத்தி கொண்டிருந்த தவறான தீர்ப்புகளோ எதுவுமே முக்கியமல்ல. அவரை பொறுத்தவரை அவரது காலடியில் இருந்த அந்த பெண்தான் முக்கியம். அன்பு இதயங்களே, இவள் ஒரு பாவி பெண் என்று ஊரெல்லாம் சொன்னபோது இயேசு அவரை பாவம் அந்த பெண் என்று சொன்னார். பாவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் வழியில்தான் எத்தனை எத்தனை வேறுபாடுகள். பாவம் என்ற சொல்லில் கண்டனம் ஒலிக்கும், கனிவும் ஒலிக்கும். பயன்படுத்துபவரின் மனநிலையை, கண்ணோட்டத்தை பொறுத்தது அது. உலகம் இவரை பாவி என்று முத்திரை குத்தி குத்தி இந்த பெண் தலைநிமிர முடியாமல் தாழ்த்தப்பட்டிருந்தார். இன்றோ முதன்முறையாக மற்றொரு மனிதர் முன் தன்னையே மனதார தாழ்த்திக் கொண்டார். தன்னையே மனமுவந்து தாழ்த்திக் கொண்ட அந்த பெண்ணை இயேசு தூக்கி நிறுத்தினார். அதுவும் தங்களையே உயர்ந்தோர் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த பரிசேயர் கூட்டத்திற்கு முன் அந்த பெண்ணை உயர்த்தினார். அன்பு இதயங்களே, இன்றைய நற்செய்தி நிகழ்வின் வழியாக இயேசுவும் அந்த பெண்ணும் மன்னிப்பு பற்றி சொல்லித்தரும் பாடங்கள் பல. மன்னிப்பின் முதல் படி என்ன? தன்னிலை உணர்தல், முக்கியமாக தன் குறைகளை உணர்தல். அன்பு இதயங்களே, நம்முடைய உண்மை நிலையையும் நம்முடைய குறைகளையும் உணரத் தயங்கும் நாம் இயேசுவை அழைத்திருந்த அந்த பரிசேயரைப் போலவே வெகு எளிதாக பிறரிடம் குறைகள் காண்கின்றோம். அடுத்தவரை தீர்ப்பிடும் அவசரம் நமக்குள் எவ்வளவு எளிதாக எழுகின்றது என்பதை கூறும் ஒரு கவிதை இது. வேலரி காக்ஸ் என்பவர் எழுதிய இந்த கவிதை விமான நிலையத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்வு. இந்த கவிதையின் தலைப்பு பிஸ்கெட் திருடர், த குக்கி தீஃப். விமான நிலையம் ஒன்றில் தன் பயணத்திற்காக காத்து கொண்டிருந்த ஓர் இளம் பெண் பிஸ்கெட் பாக்கெட் ஒன்றை வாங்கினார். ஒரு நாற்காலியில் அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அருகிலிருந்த நாற்காலியில் மற்றொரு இளைஞர் ஏற்கனவே அமர்ந்து செய்தித்தாள் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார். இருவருக்கும் நடுவே இருந்த பிஸ்கெட் பாக்கெட்டிலிருந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டார் இளம்பெண். அந்த இளைஞரும் அதே பாக்கெட்டிலிருந்து எடுத்து சாப்பிட்டார். தன்னிடம் உத்தரவு கேட்காமலேயே அந்த இளைஞர் இவ்விதம் எடுத்து சாப்பிட்டதால் இளம்பெண்ணுக்கு எரிச்சல் உண்டானது. இருந்தாலும் பொது இடமாயிற்றே என்று தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டார். ஒவ்வொரு முறையும் அந்த பெண் பிஸ்கெட் எடுக்கும் போதெல்லாம் இளைஞரும் எடுத்துக்கொண்டார். இறுதியில் ஒரே ஒரு பிஸ்கெட் இருந்தது. சரி, நல்ல பழக்க வழக்கம் ஏதும் தெரியாத இந்த மனிதர் இப்போது என்ன செய்கிறார் பார்ப்போம் என்று அந்த பெண் காத்திருந்தார். அந்த இளைஞரோ அந்த பிஸ்கெட்டை எடுத்து அதை பாதியாக உடைத்து ஒரு பாதியை அந்த பெண்ணிடம் புன்முறுவலோடு நீட்டினார். பதிலுக்கு புன்முறுவல் ஏதும் அந்த இளம் பெண்ணிடமிருந்து வரவில்லை. இப்படியும் நன்றியட்ட பிஸ்கெட் திருடர்கள் இருக்கிறார்களே என்று எண்ணியபடி அவர் தன்னுடைய விமானம் நோக்கி விரைந்தார். விமானத்தில் அவர் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்த பின்னும் அவரது கோபம் தணியவில்லை. சிறிது நேரம் சென்று விமானம் கிளம்பியதும் தன்னுடைய பைக்குள் வைத்திருந்த புத்தகத்தை எடுக்க அவர் பையை திறந்தபோது அந்த இளம் பெண்ணுக்கு அதிர்ச்சி. அவருடைய பைக்குள் அவர் வாங்கி வைத்திருந்த பிஸ்கெட் பாக்கெட் பிரிக்காமலேயே இருந்தது. அப்படியென்றால் அந்த இளைஞர் அருகில் அமர்ந்து அவர் சாப்பிட்டதெல்லாம் அந்த இளைஞர் வாங்கி வைத்திருந்த பிஸ்கெட்டுகள். நல்ல பழக்க வழக்கம் ஏதும் இல்லாமல் நன்றியில்லாமல் நடந்து கொண்டது யார்? பிஸ்கெட்டை திருடியது யார்? அந்த இளம்பெண் அப்போதாகிலும் உணர்ந்திருக்க வேண்டும். அன்பு இதயங்களே, அடுத்தவர்களை எளிதில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி பரிசேயர்களைப் போல் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதை விடுத்து நம்முடைய உண்மை நிலையை உணர, அங்குள்ள குறைகளை உணர தூய ஆவியார் நமக்கு ஒளிதர வேண்டுவோம்.
சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. சுமை தாங்கி சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும்.
அன்பு இதயங்களே, தன்னிலை உணர்ந்து தன் குறைகளை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது மட்டும் போதாது, தன் குறைகளிலிருந்து விடுதலை பெற மன்னிப்பு பெற வேண்டும். மன்னிப்பு என்றதும் இறைவனிடமிருந்தும் அடுத்தவரிடமிருந்தும் பெறும் மன்னிப்பையே நாம் பெரும்பாலும் எண்ணி பார்க்கின்றோம். அவற்றைவிட கடினமான ஒரு மன்னிப்பை பெறுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆம் அன்புள்ளங்களே, நம்மை நாமே மன்னிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்மில் பலர் நமது குற்றங்களை மன்னிக்க முடியாமல் அவற்றின் வடுக்களை நீண்டகாலம் சுமந்து வருந்துகின்றோம். டேவிட் சீமான்ஸ் என்ற இறைப்பணியாளர் மனநலம் பெறுவதை பற்றி எழுதியுள்ள ஒரு அழகான நூல் ஹீலிங் ஃபார் டேமேஜ்ட் இமோஷன்ஸ், அதாவது பழுதாக்கப்பட்ட உணர்வுகளை குணமாக்குதல். இந்நூலில் மரங்களையும் மனங்களையும் இணைத்து அவர் கூறும் ஓர் ஒப்புமை நம்மை சிந்திக்க வைக்கின்றது.
பல ஆண்டுகள் வாழ்ந்த மரங்களை குறுக்காக வெட்டும் போது அந்த மரத்தின் தண்டு பகுதியில் பல வட்டங்கள் இருப்பதை காணலாம். அந்த வட்டங்கள் ஒவ்வொன்றும் அந்த மரத்தின் வரலாற்றை சொல்லும். அந்த மரம் வளர்ந்தபோது ஓராண்டில் வறட்சி இருந்திருந்தால் அதை கூறும் ஒரு வளையம், வெள்ளம் வந்திருந்தால் அதை கூறும் ஒரு வளையம், மரத்தை மின்னல் தாக்கியிருந்தால் அதை சுட்டி காட்டும் வளையம், மரம் வளர்ந்த காட்டுப்பகுதியில் நெருப்பு சூழ்ந்திருந்தால் அதை காட்டும் ஒரு வளையம் என்று அந்த மரம் வளர்ந்தபோது சந்தித்த பல அனுபவங்களை அந்த வளையங்கள் வரலாறாகச் சொல்லும். அதே போலத்தான் மனித மனமும். நாம் பெற்ற பல அனுபவங்கள் நமது உள்ளத்தில் பலவகை பதிப்புகளை விட்டுச் செல்கின்றன. முக்கியமாக நமது குழந்தை பருவ அனுபவங்களில் சில நாம் வாழ்நாள் முழுவதும் தாங்கிச் செல்லும் பதிப்புகளை உருவாக்குகின்றன.
அன்பு இதயங்களே, மனங்களில் விழும் இந்த பதிப்புகள் பாதிப்புகளாக மாறாமல் காப்பது நம்முடைய கையில் உள்ளது. இந்த காயங்களை நமக்குள் உருவாக்கியவர்களை மன்னிப்பதற்கு நாம் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மன்னிப்பை தரவும் பெறவும் முடியாதவர்கள் வாழ்வு நரக வாழ்வாக மாறிவிடும். மன்னிப்பு என்ற அமுதத்தை மனதார நாம் ஒவ்வொருவரும் பருகினால் பல வகைகளில் நம்மை வாட்டும் மனநோய்கள் நீங்கும். அதன் தொடர்ச்சியாக உடல் நோய்களும் நீங்கி நலம் பெருகும்.
சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு, திருந்தினி
அன்பு இதயங்களே, மன்னிப்பை பற்றி சிந்திப்போம், உணர்வோம், பேசுவோம், உயிர் மூச்சாய் உள் வாங்குவோம், மன்னிப்பை வாழ்வோம். மன்னிப்பை பற்றி கூறப்படும் இரு எண்ணங்கள் இதோ.
கடந்த காலம் என்ற சுமையை இறக்கி வைத்துவிட்டு எதிர்காலத்தை பார்க்க எழுந்து நிற்பதே மன்னிப்பு. நாம் பாவங்கள் புரியும் போது என்ன செய்கின்றோம்? கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை துண்டிக்கின்றோம். துண்டிக்கப்பட்டதை சரிசெய்ய கடவுள் அந்த உறவு கயிற்றில் முடிச்சொன்று போடுகின்றார். அறுந்த கயிற்றில் முடிச்சு விழும்போது அதன் நீளம் குறைகின்றது. நாமும் இறைவனும் நெருங்கி வருகின்றோம்.
அன்பு இதயங்களே, மன்னிப்பை பற்றிய இரு உருவகங்களோடு நம்முடைய சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம். இறைவன் என்ற ஒளியை நோக்கி நடந்தால் குற்றங்கள் எனப்படும் நம்முடைய நிழல்கள் நமக்கு பின்னால் விழும். ஆனால் இறைவன் என்ற ஒளியிலிருந்து திரும்பி நின்றால், அந்த ஒளியை விட்டு விலகி நடந்தால், குற்றங்கள் என்ற நிழல்களே நம்மை வழி நடத்தும். இரண்டாவது உருவகத்தில் சின்னதாய் விழுந்து கொண்டிருக்கும் அருவி ஒன்றை கற்பனை செய்து கொள்வோம். அந்த அருவிக்கடியில் அழுக்கான ஒரு பாத்திரத்தை வைத்தால் பாத்திரத்தில் உள்ள அழுக்குகள் கழுவப்படும். பாத்திரமும் நீரால் நிறையும். பாத்திரம் அழுக்காய் உள்ளதே என்று பயந்து வெட்கப்பட்டு அருவிக்கடியில் பாத்திரத்தை திறந்து வைக்காமல் கவிழ்த்து வைத்தால் தண்ணீர் அதை சுற்றி கொட்டிக்கொண்டிருக்கும். ஆனால் பாத்திரமோ கழுவப்படாது, நிறையாது. அன்பு இதயங்களே, இறைவனின் அன்பு மன்னிப்பு எப்போதும் நம்மை சுற்றி கொட்டிக்கொண்டிருப்பதை உணர்வோம். அந்த அன்பு அருவியால் கழுவப்பட நம்முடைய மனங்களை திறந்து வைப்போம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.